நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ சாதாரணமாக வந்து நம்ம விவசாயம் அப்படிங்கும்போது முதலெல்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு சில பயிர்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற பயிர்கள் அப்படின்னு சொல்லி தான் பயிர் செஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலப்போக்கில் போகும்போது புதுசாக பணப்பயிர்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த உணவு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் இது விளைவிக்கிறத தவிர மற்ற பயிர்களையும் பயிர் செஞ்சு அதன் மூலமாக நமக்கு வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கடைபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு நெல்லி அப்படிங்கிறது வந்து நமக்கு அன்றாடம் தேவையான உணவுப் பொருளாக இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிற நிவி ராஜேந்திரன் அவங்க வந்து நெல்லிக்காயை நீங்கள் தினசரியே உங்கள் உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லிக்காய் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விவரங்கள் அவங்கள்ட்டே கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார்.
வணக்கங்க. நான் ஒரு 18 வருஷத்துக்கு மேலே பெருநெல்லி சாகுபடி பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி அதிகம் பெருநெல்லி வந்து அதிகமாக தமிழகத்தில் வந்து இல்லாத நேரம். இப்போ நம்ம யூனிவர்சிட்டியே வந்து பார்த்திங்கன்னா BSR 1 சொல்லி பவானி சாகர் வெரைட்டி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதிக ஒட்டு செடிகள் வந்து அதிகம் கிடைக்காது. விவசாயிகளுக்கு 10-5 தான் கொடுப்பாங்க. நான் ஒரு 20 விவசாயம் திரட்டி, ஏன்னா ஒருத்தருக்கு 10 நாற்று தான் கிடச்சிது, ஒரு 200 நாற்று இந்த ஒட்டு செடி வாங்கி, அது இல்லாமல் இதில் நிறைய ரகங்கள் இருக்குது. BSR 1 மட்டும் இல்லாமல் NA7, கிருஷ்ணா, காஞ்சன், சக்கையா அந்த மாதிரி நார்த் இண்டியன் ரகங்களும் இருக்குது. அந்த மாதிரி நிறையா சாகுபடி பண்ணி அது வந்து முழுக்க முழுக்க இயற்கையில் நம்ம வந்து ரசாயன உரம் ரசாயன மருந்து போடாமல் இயற்கை முறையில் சாகுபடி பண்ணி, இயற்கை முறையில் சாகுபடி பண்ணால் தான் நமக்கு வந்து மண் வளம் கூடும், ரெண்டாவது ஈல்டும் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா ரசாயன உரம் போட்டோம்னா அதிகம் தண்ணி வேணும், அதே மாதிரி உங்களுக்கு 1-2 வருஷத்தில் காய்ப்பு அதிகம் வரும், அப்புறம் குறையும், உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நமக்கு வந்து செலவும் கம்மி தான். அதாவது இயற்கை உரம் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டே நம்ம இது பண்ணிக்கலாம்.
சரிங்க, இந்த நெல்லியை சாகுபடி செய்கிறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணங்க?
இப்போ எங்கள் பகுதி பார்த்திங்கன்னா பல்லடம் பகுதி வந்து முழுக்க ஒரு ஓடக்கள் நிறைந்த வறண்ட பகுதி, ஒரு மண் வளமே இல்லாத பகுதி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகம் இல்லை, ரொம்ப வறட்சியான பகுதி. தென்னை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வறட்சி ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு 1.5-1 இன்ச் தண்ணியை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு 15-20 ஏக்கர் சாகுபடி பண்ணோம் அப்படின்னா அது சிரமம். அப்போ இது வந்து பெருநெல்லி வந்து நல்ல வறட்சியிலையும் வளம் கொளிக்குன்னு சொல்லி ஒரு தினமணியில் வந்து 95 ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்தது. அதை பார்த்து தான் நம்ம இதை ஆரம்பித்தோம். இது உண்மையும் கூட, ஏன்னா நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறதுனால இப்போ வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல வறட்சியில் ஒரு 6-7 மாதம் தண்ணியே விடலை. இருந்தாலும் ஒரு மரம் கூட எங்கள் இது காயவே இல்லை, அந்தளவுக்கு இது வந்து தாங்கி வளருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியில் ஒரு 6-7 மாதம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் காஞ்சி கிடக்குது அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஆகும் அது காய்ப்பு திரும்புறதுக்கு. இது பெருநெல்லி பொறுத்தளவுக்கு எப்படின்னாங்க, எவ்வளோ வறட்சி ஆகுதோ உடனே மழை பெஞ்சதுனா இந்த வருஷம் நல்ல காய்ப்பு, அது நல்ல அந்த வறட்சி அதிகமாகி இந்த இது அதாகும்போது வீரியம் அதிகமாகிடுது. எவ்வளோ காய்ச்சல் அதிகமாக இருக்கோ அவ்வளோ இப்போ காய்ப்பு, அது போன வருஷம் காய்க்காதெல்லாம் இந்த வருஷம் சேர்த்து கொடுத்துடுது. அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வறண்ட பகுதிக்கு இது ஒரு அருமையான பயிர். எங்கள் நிலம் அந்த மாதிரி இருந்ததுனால அதை தேர்ந்தெடுத்தோங்க.
சார், இப்போ வந்து நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, வளம் குறைந்த மண்ணிலையும் கூட வரக்கூடியது அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லும்போது ஆர்கானிக், அதாவது இயற்கை முறையில் விவசாயம் பண்ணதா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த நெல்லியை வந்து பயிரிடுறதுக்கு நீங்கள் என்னென்ன சாகுபடி முறைகள்லாம் பின்பற்றினீங்க?
ஃபஸ்ட்டு இது வந்து 15 அடிக்கு 15 அடி இடைவெளியில் வந்து ஒவ்வொரு மரங்கள் ஃபஸ்ட்டு நட்டோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழி வந்து மண் வளம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு 3 இன்ச் தான் மண்ணை, இது முழுக்க ஓடக்கல் நிறைந்த பகுதி, அது மண் வளமே இல்லாத பகுதி. அப்போ வந்து ஒரு 2.5 குழி எடுத்தோம். சில இடங்களில் 3 அடி கூட எடுத்தோம், ஆனால் 3 அடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2.5 குழி எடுத்து அதில் வந்து எங்கள் கிட்ட பக்கத்தில் என்னென்ன வேஸ்ட்டான தலைகள் இலைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கீழே அடிப்பகுதியில் போட்டுட்டோம். ஏன்னா முழுக்க ஓடக்கல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதனால் அதில் ஒன்றுமே இல்லை, சத்தே இருக்காது, ஒன்றுமே இருக்காது அந்த மண்ணில். அந்த வேப்பந்தலை, எருக்களை, இந்த மாதிரி என்ன கிடைச்சாலும் சரி, பார்த்தீனியும் அந்த மாதிரி எந்தெந்த செடி பக்கத்தில் இருக்கோ எல்லாம் பிடிங்கி உள்ளே போட்டோம். குச்சி, கோல், இந்த மாதிரி எல்லாமே உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மாட்டுச்சாணம், ஆட்டு எரு இதெல்லாம் வந்து பக்கத்தில் நிறைய கிடச்சிது. அது ஒவ்வொரு குழிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 கூட 6 கூட நிறையாவே போட்டோம். அதிகபட்சம் எவ்வளோ கீழே அடியில் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டோம். அப்புறம் இருக்கிற மேலே அந்த 2-3 இன்ச் மண்ணை உள்ளே கலந்து அதை அப்படியே நடவு பண்ணணும். நடவு பண்ணி ரெகுலராக தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம். அது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துலேருந்து 24 மாதத்துலேயே இப்போ எங்கள் இடத்துலலாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மண் வளம் அதிகமாக இருக்கிற இடங்களில் தான் காய்ப்பு திறன் கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த மாதிரி எங்கள் பூமி மாதிரி கல் அதிகமாக இருக்கிற இடங்களில் 2 வருஷத்துலேயே காய்ப்பு வர ஆரம்பிச்சிருதுங்க.
இப்போ சொல்லும்போது எல்லா செடிகள் கையில் கிடச்ச செடிகள் எல்லாத்தையுமே போட்டோம், கூட வந்து 5 கூட உரம் மாட்டு எரு அல்லதுனாக்க மாட்டு எரு ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இவ்வளோ உரங்களை ஒரே சமயத்தில் நீங்கள் போட்டு அந்த சின்ன கண்ணுங்களை கொண்டு போய் நடும்போது அது பாதிக்காதுங்களா அந்த சின்ன கண்ணுங்களை?
இல்லை, இது சின்ன கண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து இது விதை போட்டு அது ஒரு 6-7 மாதம் வளர்த்தி அதுக்கப்புறம் ஒட்டு கட்டி கிட்டத்தட்ட பாக்கெட்லேயே பார்த்தோம்னா 1 வருஷம் அதுக்கு வயசு ஆகிடுது. கண் சின்னதாக தான் இருக்கும், இருந்தாலும் நமக்கு அது 1 வருஷம் செடியாகவே ஆகிடுது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வேறு ஏதாவது ரசாயன உரங்கள் போட்டால் தான் சின்ன செடி காஞ்சி போயிடும். நமக்கு ஒரு 2-3 நாளுக்கு ஒரு தண்ணி, ஒரு ஃபஸ்ட்டு நடவு போட்டதுலேருந்து டெய்லியும் கொடுக்கணும் 2-3 தடவை, அப்புறம் 4 நாளுக்கு ஒரு தண்ணி, அப்புறம் வாரம் ஒரு தண்ணி கொடுத்தா கூட போதும். செடியெல்லாம் எந்த விதத்துலையும் காயறதுக்கு வாய்ப்பே இல்லை, காயறதில்ல. இது ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நாற்று வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ எங்கள் இடமே டெவலப் பண்ணுறதுக்கு நாற்று செடி கிடைக்கல. அப்போ நாங்களே ஒரு சின்ன லெவலில் நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி ஃபாரஸ்ட் காலேஜ் இங்கேயெல்லாம் கேட்கும்போது நீங்களே ஒரு அதில் இருக்கிற சயான் எடுத்து கிராஃப்டிங் பண்ணிடலாமே, நீங்களே ஒரு சின்ன லெவலில் நர்சரி போட்டு அதை டெவலப் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் போட்டோம். அப்போ நிறைய விவசாயிகள் இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு செடி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க நம்ம செடி வந்து நிவி கார்டன்ஸ் நர்சரிங்கிற பேரில் இந்தியா முழுக்க கொடுத்துருக்கோம். ஒன்று இப்போ நெல்லிக்கனி இப்போ ரோடுகளில் பார்க்குறோம், தள்ளுவண்டியில் பார்க்குறோம். இது ஒரு 10 மரங்களில் தோட்டத்தில் 10 மரம் இருக்குதுன்னா அதில் 1 மரம் நம்ம கொடுத்த செடியாக இருக்கும். அதேமாதிரி நெல்லிக்கனி 10 கனி இருக்குதுன்னா அதில் நம்ம கொடுத்த கனி ஒன்றா இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து நர்சரி அவ்வளோ ஒரு செடி நாங்கள் வருஷம் 3-5 லட்சம் நாற்றுகள் 17 வருஷமாக கொடுத்துக்கிட்ருக்கோம். இப்போ 2-3 வருஷமாக அதிகம் இதை பண்ணுறதில்ல, குறைச்சிட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இது நெல்லிக்கனி வந்து ஃபஸ்ட்டு சாகுபடி பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் 10 ஏக்கரில் ஆரம்பித்து அப்புறம் 20 ஏக்கர் 30 ஏக்கர் 40 ஏக்கர் அந்த மாதிரி கூட்டிகிட்டே போய் இன்றைக்கி ஒரு 80-90 ஏக்கருக்கு மேலே சாகுபடி பண்ணி வருஷம் வந்து 1000 டன்னுக்கு பக்கமாக இப்போ நெல்லிக்கனி நாங்களே எடுக்கிறோம். இந்த நெல்லிக்கனி எடுத்து இவ்வளோ கனியை நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது சந்தைப்படுத்தும் போது, ஏன்னா இதை முழுக்க ஆர்கானிக்கில் பண்ணுறோம், ரசாயன உரம் ரசாயன மருந்துகள் போடாமல் இயற்கையில் விலை வச்சு கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்குன்னு நமக்கு ஒன்றும் ஸ்பெஷல் விலையோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதையோ எதுவும் கிடையாது. 10/11 தான். இப்போ நீங்கள் வந்து உரம் போட்டு வளர்த்திக்கிட்டு வர்றவங்களுக்கு அதே விலை தான், நமக்கும் அதே விலை தான். சில டைம்களில் பார்த்திங்கன்னா நமக்கு 1-2 ரூபா கம்மியாக கூட கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உரம் போட்டு கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் பெருசாகவும் இருக்கும், ரொம்ப இதாகவும் இருக்கும். இது வந்து ஒரு ஆவரேஜ் தரத்தோடு இதுவும் சில நேரங்களில் பெருசாகவும் இருக்கும். சில இதெல்லாம் இருக்கும்போது அப்போ வந்து வியாபாரிகளே அதை கழிச்சிட்றாங்க. ஏன்னா இது இவ்வளோ ஆர்கானிக்கில் இவ்வளோ தரமாக வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. இது இயற்கையில் வர்றது பார்த்திங்கன்னா மேலே வேணால் ஒரு கவர்ச்சி கம்மியாக இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோ நமக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ இயற்கையானது அவ்வளோ நல்லதும் கூட.
சரிங்க, 1000 டன் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இதை வெளியில் கொண்டு போய் நம்ம அப்படியே விற்பனை கொண்டு போகும்போது அதுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு வேறு என்ன மாற்று வழிங்க?
இந்த மாதிரி நாங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் நிறையா கஷ்டப்பட்டு இதை இவ்வளோ உற்பத்தி பண்ணி இவ்வளோ அதிகம் உற்பத்தி ஆனவுடனே கொண்டு போகும்போது தள்ளுவண்டியிலாம் பார்த்தோம்னா நம்ம கிலோ 50-100 ரூபாய்க்கு கூட விற்கிது நெல்லிக்கனி. ஆனால் நம்ம சந்தையில் கொண்டு போய் அங்கே மொத்தமாக கொடுக்கும்போது கிலோ 5 ரூபா 7 ரூபா 8 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. சில நேரங்களில் 1 ரூபா 2 ரூபாய்க்கு கூட கொடுக்குற கண்டிஷன் ஆகிடுது. அப்போ அங்கேயே கொட்டிகிட்டு வரலாங்கிற மாதிரி கூட ஒரு வெறுப்பாயிடும். ஏன்னா இவ்வளோ நெல்லிக்கனி வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஔவையார் அதிகமான ஔவை கொடுத்த ஒரு நீண்ட நாள் அதாவது ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காக கொடுத்த கனி. இது அவ்வளோ மருத்துவ குணங்கள், அறுசுவை நிறைந்த கனி. இவ்வளோ அருமையான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு இதாக போகும்போது விலை கிடைக்கலிங்கும் போது ரொம்ப மனசு சுற்றும். ஆனால் நமக்கு மட்டும் இல்லை, எல்லா விவசாயம் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதே நிலை தான். ஏன்னா இன்றைக்கி வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னா அது விவசாயி கிடைக்குதானா? இல்லை, ஏன்னா அதை வந்து இடைத்தரகர்கள் தான் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. வாங்குறவங்களுக்கும் விலை அதிகம், உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் விலை இல்லை. அதுக்காக நாங்கள் இப்போ யோசித்து இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து வேல்யூ ஆடடா, இதை வந்து ஒரு மதிப்பு கூட்டி இதை நேரடியாக கொண்டு போய் நம்மளே நான் சந்தைப்படுத்தணும், இதை நம்மளே எங்கேயாவது கடை கடையாக போட்டு கூட விற்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு அருமையான பொருள் இவ்வளோ இயற்கையில் உற்பத்தி பண்ணி நம்ம கொண்டு போய் வியாபாரி சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோமே நம்ம உழைச்சி அப்படின்னு சொல்லி. இப்போ இதை நெல்லிக்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமாக இது ட்ரைனிங் எல்லாமே போயிருந்தாலும் கூட நாங்களும் நிறைய ஆராய்ச்சிகள், ஊறுகாய் போட்டால் அது என்ன பண்ணுது எப்படி கெடுது, ஏன்னா இது 18 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஊறுகாய் எவ்வளோ நாள் அது தாங்கும், நாங்களே சில இதெல்லாம் பண்ணி பண்ணி பார்த்து ஸ்குவாஷ் பண்ணால் இது என்ன பண்ணுது, அப்புறம் வந்து தொக்கு பண்ணால் என்ன பண்ணும், இது பாக்கா பண்ணால் என்ன பண்ணும், இந்த மாதிரி நிறைய பண்ணணும். நெல்லிக்கனியில் ஒரு 10 விதமாக பண்ணி பார்த்தோம். பவுடராக பண்ணால் இதை சாப்பிட்டா என்ன பண்ணும், அந்த மாதிரி குளியல் பவுடராக பண்ணால் என்ன பண்ணும், இந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே சாரா நெல்லிக்கனியில் உங்களுக்கு வந்து புளிஞ்சோம்னா சாறு வருது இல்லைங்களா, அந்த சாரா பண்ணி சாப்பிடும்போது இது அப்படியே உங்களுக்கு மருத்துவ குணங்கள் மாறாமல், நெல்லிக்கனி வந்து காய வச்சா கூட இதனுடைய மருத்துவ குணம் போகாதுன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாமே. இருந்தாலும் இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம ஃபார்மில் பறிக்கிறோம், இதை அப்படியே நம்ம சாரா எடுத்து இந்த நிவி ஆம்லா ஜூஸுங்கிற பேரில் இப்போ நம்ம வந்து மார்க்கெட் பண்ணுறோம். இது 7-8 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டுருக்குறோம். இருந்தாலும் இப்போ தான் வந்து இது ஒரு 5-6 மாதமாக தான் இது நல்லா வெளியில் தெரிகிற அளவுக்கு, டெய்லி 1000 பாட்டில் அளவுக்கு நம்ம செயலாகிற அளவுக்கு, வந்தே வாங்கிக்கிட்டு போகிற அளவுக்கு டிமாண்ட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அறுசுவை இருக்கு இல்லைங்களா. அறுசுவை அப்படின்னா என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை பண்ணும். ஒரு சுவை ரத்த சுத்தம் பண்ணுது, இன்னொரு சுவை கண் பார்வையை தெளிவு பண்ணுது, இன்னொரு சுவை பல்லுக்கு உறுதி, இன்னொரு சுவை வந்து தோலை இருக்குது எலும்பை கட்டி பண்ணுது, அப்புறம் சீக்கிரம் நமக்கு நரைமுடி வராமல் தடுக்குது. இந்த மாதிரி ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க, ஆனால் ஒரு மாதிரி அப்படியே சோர்வாக இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுலேயே வெள்ளை வெள்ளையர்னு முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயசுலேயே வந்து நரைச்சிருது, அந்த அவங்களுக்கு அந்த உடம்புக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு சத்து பற்றா கூட, டாக்டர் போய் கேட்டால் கூட சத்து பற்றா கூட அந்த மாதிரி தான், அப்புறம் நோஞ்சானாக இருக்காங்க, ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள இது வந்து உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் மருத்துவ குணங்கள் உள்ள ஒரே கனி இது நெல்லிக்கனின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி இதை என்ன நாங்கள் ஒரு இவ்வளோ வருஷமாக ஒரு 18 வருஷமாக நாங்கள் சாப்பிட்றது இல்லாமல் எங்கள் அக்கம் பக்கத்தில் கொடுத்து இது ஒரு ஆராய்ச்சியாகவே நாங்கள் விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஏன்னா இப்போ இது வந்து நல்ல விலைக்கு விற்கணுமே, உற்பத்தி பண்ணிட்டோம், இதை நல்லா ஆர்கானிக்காக பண்ணிட்டோம், இதை நல்லா விளையுது, இதை வருமானமும் கையில் எடுக்கணும், எல்லாமே பண்ணணும் இல்லைங்களா. அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை இப்படி கொடுக்கும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நெல்லிச்சாறு நிவி ஆம்லா ஜூஸுங்கிற இந்த இதில் வடிவில் கொடுக்கும்போது இதை காலையில் 1 30 மில்லியும் நைட்டு 1 30 மில்லியும் எடுத்துக்கிற மாதிரி அதுலேயே அளவுகப்பு வச்சுருக்கோம். 1 லிட்டர் பாட்டிலில் 190 ரூபா தான் 1 லிட்ரு இந்த நிவி நெல்லிச்சாறு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த நெல்லிக்கனி சாறு 24 மணி நேரத்துலேயே வயிறு நல்லா சுத்தம் பண்ணி விட்டுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 80% பேர்த்துக்கு இந்த மலச்சிக்கல்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது நீங்கினாலே ஒரு நோய் வந்து 100%-50% நோய் போன மாதிரி. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் ப்ரெஷர் அல்சரு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா 50 பேர்த்துக்கு 100% குணப்படுத்துது. அப்புறம் வந்து வெயிட்டு நான் சொன்ன மாதிரி அதிகமாக இருக்கிறவங்கள குறைச்சி விடுது, கம்மியாக இருக்கிறவங்கள கூட்டி விடுது, அது பேலன்ஸ் பண்ணுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இவ்வளோ சுவை தான், அறுசுவை, ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு வேலை பண்ணுது இல்லைங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆம்லா மெடிசினல் வேல்யூ 18 சொல்லி ஒன்று இருக்குது, நீங்கள் நெட்டில் போய் பார்த்தோம்னாலே அது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராலேயே குணப்படுத்த முடியாத புற்றுநோய், அது வந்து டாக்டராலேயே குணப்படுத்த முடியாத நோயின்னு இருக்குது, இப்போ தான் ஏதோ மருந்து வந்திருக்குங்கிறாங்க. அப்புறம் வந்து ஆஸ்துமா, அப்புறம் வந்து பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள், ஏன்னா அவங்களாம் வெளியில் நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த 40-45 வயசு உள்ளவங்களுக்கு அது நிறையா பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த நெல்லிக்கனியில் மட்டும்தான் தீர்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு மருத்துவராலேயே சரி பண்ண முடியாத ஒரு விஷயமெல்லாம் இந்த கனியில் இருக்குது அப்படின்னா, அது நம்ம மண்ணில் நம்ம பூமியில் இந்த மாதிரி கிடைக்குது, நம்ம வறண்ட பூமியில் இவ்வளோ அற்புதமாக நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம சாகுபடி பண்ணி இது கொடுக்குறோம். இப்போ இதே நம்ம வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் இதே வேறு நாடுகளில், இப்போ வளர்ந்த நாடுகளில் ஒரு அமெரிக்காவோ இங்கிலாண்டோ மற்ற நாடுகளில் இந்த மாதிரி ஒரு வைட்டமின் சி நிறைந்த, ஏன்னா வைட்டமின் சிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 950 மில்லிகிராம் ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிறாங்க சயின்டிஸ்டெல்லாம் நிறையா. இது வந்து பார்த்திங்கன்னா 880 மில்லிகிராம் வைட்டமின் சி வந்து 100 கிராம்லேயே இருக்குது. அப்போ வந்து மேக்ஸிமம் ஒருத்தருக்கு என்ன உடம்புக்கு வைட்டமின் சி தேவையோ அது வந்து ஒரு 90% மேலே நமக்கு இந்த 100 கிராம்லேயே நமக்கு கிடைச்சிடுது. அந்த வைட்டமின் சி அப்படிங்கிறது என்னென்னா நோய் எதிர்ப்பு தான், அதாவது என்ன ஒரு தடுப்பு சுவர் மாதிரி தான், நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வேகமாக போகிறோம், எதையோ சாப்பிட்றோம், கண்ட உணவு வாங்கி சாப்பிட்றோம், முழுக்க முழுக்க மருந்து தான் எல்லாமே. நம்ம அக்ரி யூனிவர்சிட்டியில் இப்போ இந்த மீட்டிங்கில் கூட பேசும்போது எல்லாமே சொன்னாங்க, இந்த நெல்லிக்கனியை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா, முக்கியமாக உணவு வேணுமே அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது கூட குறுக்கிட்டு அதை பேசினாங்க. எல்லாருமே எல்லோரும் பண்ணிட முடியாது. இப்போ எங்கள் ஏரியாவில் என்ன பண்ண முடியும், நாங்கள் போய் நெல் வைக்கணும் அப்படின்னா இருக்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு 1/4 ஏக்கர் நெல் தான் போட முடியும். அதுவுமே போட்டு கொண்டு வர முடியுமான்னு கஷ்டம், ஏன்னா போரில் உங்களுக்கு ரத்தத்தில் சொட்டு ஒவ்வொரு சொட்டு உழுகிற மாதிரி தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது. அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பயிர் சாகுபடி, அது இவ்வளோ மருத்துவ குணங்கள் என்ன, நம்ம கண்ட உணவை எடுத்துக்கிறோம், கண்ட இதை எடுத்துக்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பாக இருக்குது. அப்புறம் நெல்லிக்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சேர்த்தும்போது ஒவ்வொரு வேலை பண்ணும். திரிபலா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நேற்று இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இது சித்தர்களால் வந்து இது பண்ணுது. அதை வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் தான் திரிபலாங்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதை ரெகுலராக குழந்தையிலேருந்தே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இரும்பு மாதிரி ஆகிடுமா, அந்த மாதிரி அவ்வளோ பவர் இதில் இருக்குது. அப்புறம் தேனும் நெல்லிக்கனியும் சம அளவில் கலந்து சாப்பிடும்போது உடம்பு அதே மாதிரி, நம்ம நெல்லிக்கனியவே அதை பண்ணுது பேலன்ஸு, அந்த மாதிரி எவ்வளோ வெயிட் அதிகமாக இருக்கிறால கூட சீக்கிரமாக குறைச்சிடுது. அது நெல்லிக்கனியை மட்டும் தனியாக சாப்பிட்றவங்களையும் குறைக்கிது. சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்கனியை மட்டும் ரெகுலராக அந்த ஜூஸு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க ஒரு 3 to 5 மாதத்துலேயே 10-15 கிலோவெலாம் வெயிட் குறைஞ்சிருக்கிறாங்கிறாங்க. பெரிய ஆச்சரியம். அப்படி குறையிறதுனால உங்களுக்கு எனர்ஜி ஒன்றும் கொஞ்சம் கூட குறையாது, இன்னும் கூடத்தான் செய்யும். அந்தளவுக்கு இது ரொம்ப அருமையாக, அதே மாதிரி ஒரு நோஞ்சானுக்கு கொடுத்தா கூட வெயிட் கூடுது. அந்த குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கூடுறதும் செய்யுது. அதே மாதிரி இந்த நான் சொன்னேன் இல்லைங்களே, அந்த மெடிசினல் வேல்யூ 18 போய் பார்க்க சொல்லி, அது வந்து ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இந்த நெல்லிக்கனி வந்து அதுலேயே இருக்குது. ஹார்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஹார்ட்டு பிரச்சனையே வராது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு இது என்ன வழி அப்படிங்கும்போது, இதை ரெகுலராக நம்ம காலையிலையும் மாலையிலையும் இதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நோய் எதிர்ப்பு தான். இது கூலிங்கான நேரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கூட இதை நெல்லிக்கனியை சாப்பிட்லாம். நிறைய அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டா கூலிங்காக இருக்கே சளி பிடிக்குமேன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்களே இதை கொடுக்கும்போது என்ன, நெல்லிக்காய் காலையில் டீ காபி குடிக்கிறதுக்கு பதிலாக எந்திரிச்சோடனே நெல்லி ஜூஸை குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 1000 கணக்கான பேர் டெய்லி இதை சாப்பிட்டு அந்த சளி இருக்கிறவங்க கூட, ஆஸ்துமா இருக்கிறவங்க கூட, வீசிங் இருக்கிறவங்க கூட சரியாக இருக்குங்கிறாங்க. வெயிட் அந்த மாதிரி எங்களால் நடக்க முடியாத தொப்பையை போட்டு இழுத்துக்கிட்டு கிடந்த ஆளுகள்லாம் இன்றைக்கி நல்ல திடகாத்திரமாக வேகமாக நடக்கிற அளவுக்கு இது பண்ணுது. அந்த மாதிரி நெல்லிக்கனியை வந்து நம்ம, ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நெல்லிக்கனி ஒரு 3-4 கடித்து சாப்பிட்றதுங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு அவசர உலகத்தில் அவசரமான எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம முழுக்க இயற்கை விவசாயி, நம்ம ஊரில் நம்ம மாவட்டத்தில் நம்ம இதை பண்ணுறோம். இதை வந்து விலை வந்து அதிகம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து இதை கொண்டு போய் விற்றா எங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது நியாயமாக ஒரு தரமான விலை எங்களுக்கு வந்து கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். 1 லிட்டரே இந்த சாறு வந்து 190 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இந்த நிவி ஆம்லா ஜூஸுங்கிற பேரில் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, விவசாயி வந்து உற்பத்தி பண்ணுறவங்களே ஒரு நேரடியாக மார்க்கெட்டிங்க்கு வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நானே நிறைய விவசாயிகளை வந்து நானும் அதை மாதிரி அனுபவிச்சிருக்கேன், நிறைய விவசாயிகளை பார்த்துருக்கேன். மார்க்கெட்டுக்கு, ஒட்டங்கத்திர மார்க்கெட்டுக்கு வந்து விவசாயிகள் வந்து காய்கறியெல்லாம் கொண்டு வரும்போது, சரி இன்றைக்கி வந்து 2000 வரும் 3000 வரும் ஏதாவது கடனுக்கு கொடுப்போம், உரக்கடைக்கு கொடுப்போம், அங்கே கொடுப்போன்னு எதுவும் வருவாங்க. போகும்போது பஸ்ஸுக்கே பணம் இருக்குமாங்கிறது சந்தேகம், ஏன்னா அவங்க பார்த்து கொடுக்குறது தான் பணம் நம்ம வாங்கிக்கிட்டு வரணும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு விவசாயிகளுக்கு நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோம்னு எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம விவசாய குடும்பத்துலேருந்து வந்தோம், இப்போ நம்மளை பார்த்து இன்னும் 4 பேர் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் உற்பத்தி பண்ணுற பொருளை இன்னும் நம்மளே இந்த மாதிரி பிராண்டு போட்டு ஒரு பேர் போட்டு ஒரு தரமான விலைக்கு வாங்குறவங்களுக்கும் ஒரு இது இல்லாமல் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்குது.
ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. அதாவது அந்த ஒரு உற்பத்தி பொருள் அப்படிங்கிறத வந்து மதிப்பு கூட்டி விவசாயியே கொண்டு போய் விற்பனை பண்ணும்போது அந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து அதை வாங்குறவங்களுக்கும் குறைஞ்ச விலையில் கிடைக்கும், விவசாயிக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய 1,00,000 கன்றுகள் உற்பத்தி பண்ணி 18 வருஷமாக பண்ணிட்டேன், இப்போ தான் குறைச்சிருக்கேன் அப்படின்னு. சரிங்க, இந்த மாதிரி இந்த கன்றுகள் உற்பத்தி பண்ணி நீங்கள் இது தேவையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்த மாதிரியே இதை வந்து எப்படி மதிப்பூட்டி விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகள் ஏதாவது கேட்டால் உங்களால் கொடுக்க முடியுமா விவசாயிகளுக்கு?
கண்டிப்பாக. எங்களுக்கு என்ன பண்ணோம், நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் இதை பண்ணிக்கிட்டு இருந்தோம், இதை எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஏன்னா இப்போ இதை எடுத்தோடனே ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து மதிப்பு கூட்டி இதை கொண்டு போய் சேர்க்கும்போது ஏன்னா அதை நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒரு பிராண்டு வந்து நல்ல பேர் ஆகணும், ரெண்டாவது இந்த மாதிரி பண்ணணும். நம்ம ஒரு தரமாக கண்டிப்பாக கொடுத்தோம்னா எந்த பொருளும் நம்மளை வந்து தேடி வாங்கிட்டு போகிற அளவுக்கு. இந்த நிவி ஆம்லா ஜூஸே பார்த்தீங்கன்னா போன வாரம் பெங்களூர்லேருந்து கார் போட்டு வந்து 24 பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த தரமாக இருக்குது, அந்த மாதிரி கிடைக்க எங்கேயுமே அங்கே எங்கேயும் கடைகளில் இல்லை, இங்கே இதுக்காகவே வந்து வாங்கிட்டு போகிறோன்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். இது வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆலோசனைகளை கண்டிப்பாக சொல்லுவோங்க.
இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது மண் வளம் குறைஞ்சிருக்கிற நிலத்தில் இது சீக்கிரமாகவே காய்ப்புக்கு வந்துடுது, 2-2.5 வருஷத்துலலாம் வந்துடுது அப்படின்னு சொன்னீங்க. மண் வளம் வந்து ஆரம்பத்தில் அந்த செடிகளுக்கு வந்து போதுமானதாக இருக்கலாம், காலப்போக்கில் அது இன்னும் பெருசாக வளர வளர தொடர்ந்து வந்து அந்த மண் தேவையான சத்துக்களை அந்த செடிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே மாதிரி இந்த 2 வருஷம் வரைக்கும் அந்த செடிகளை வந்து நம்ம பாதுகாத்து பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இல்லாமல் நல்ல முறையில் வளர்த்து நல்ல மகசூல் அது கொடுக்கறதுக்கான வழிகள் என்னென்ன பண்ணுறீங்க?
இந்த மாதிரி கல் நிறைந்த பூமியில் வந்து சீக்கிரம் காய்ப்புக்கு வர்றதுக்கு காரணமாக என்னென்னாங்க, வேறு போய் அங்கே அரெஸ்ட் ஆகும்போது இது மரம் அப்படியே அரெஸ்ட் ஆகி சீக்கிரம் அது பூ எடுத்து காய்க்க ஆரம்பிச்சிடுது. இது என்ன, அப்போ அதை அரெஸ்ட் ஆகி அங்கேயே நின்றக்கூடாது. மரம் போகணுன்னா கல்லுக்குள்ளே அங்கே போகணுங்கும்போது அங்கே ஒன்றும் இருக்காது. இது வந்து நம்ம இயற்கை முறையில் நம்ம பண்ணும்போது அதே வந்து நிறையா, ஏன்னா உயிரணுக்கள் வந்து மண்ணில் நிறையா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதிகமாக ஆக உங்களுக்கு கல்லையே மண்ணாக்கிடுது. இப்போ நம்மளது வந்து 3 இன்ச் இருந்த மண் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2.5-3 அடி வந்து மண்ணாகவே ஆயிடுச்சு. எங்கே போய் குழி போட்டிங்கன்னா கூட 2.5-3 அடி கல்லெல்லாம் மண்ணாகிடுச்சு. அப்போ வந்து அவ்வளோ உயிரணுக்கள் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் தான் அது சாத்தியங்க. இதுக்கு என்னென்ன காரணம்னாங்க, நம்ம வந்து நடவு மட்டும் போட்டால் மட்டும் பத்தாது, நம்ம அங்கே மட்டும் தண்ணி இது பண்ணுறோம் பிடிக்கிறோம். நம்ம மழை காலங்களில் நம்ம வந்து தானியங்களை உள்ளே வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருந்தாலே தானியத்தை விதைச்சி காடு ஃபுல்லாக விட்டுருவோம். அப்போ வந்து எல்லா தானியங்கள்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே கம்பு, சோளம், ராகி, கொள்ளு, சணப்பை, தக்கப்பூடு, கடலை, இந்த மாதிரி எல்லா தானியங்களுமே நம்ம ஒரு விதைச்சி இல்லை வருஷம் கொழிஞ்சி இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தானியத்தை கூட விதைக்கலாம், அல்லது ஒரே நேரங்களில் 20 தானியங்கள் கூட விதைச்சுடலாம். இது நல்ல ஒரு 2-3-4 அடி அப்படியெல்லாம் ஹைட் வந்துடுது. அது வந்தோடனே அப்படியே மடக்கி உழவு ஓட்டி விட்டுறலாம். இல்லை எங்களுதெல்லாம் உழவு ஓட்ட முடியறதில்ல, அது அப்படியே மம்முட்டியில் தான் கொத்தி விட்டுறோம். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வினி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கு நாங்கள் பூச்சி வெரைட்டின்னு சொல்லி நாங்களே அதை தயார் பண்ணிடுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, தலைகள் இப்போ ஆடு மாடு சாப்பிடாத தலைகள்லாம் இருக்குதுங்க, எருக்களை, சோத்துக்கத்தாழை, தும்பை, துளசி, பார்த்தீனியம், அப்புறம் ஆடு தின்னாப்பாலை, இந்த மாதிரி நிறைய இலைகள் ஒரு 10-15 விதமாக இருக்குது. நம்ம சுற்றியே எல்லாமே இது கிடைக்கும், ஆடு மாடு சாப்பிடாத வெரைட்டியில். அதை ஒரு 15 நாள் ஒரு பேரலில் ஊற வச்சு தண்ணியில் மாட்டு யூரின் கொஞ்சம் கலந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அந்த பூச்சிகள்லாம் வந்து எதுவுமே நமக்கு தாக்காது. பூச்சிகள் வந்து என்னென்னா நிறையா வந்து சைவ பூச்சி அசைவ பூச்சின்னு இருக்குது. இதை அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னாங்க, நம்ம வந்து அசைவ பூச்சிங்கிறது என்ன, நமக்கு விவசாயிகளுக்கு நண்பன், அது வந்து சைவ பூச்சி ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருது. ஏன்னா அதுக்கு உணவு இல்லைங்கும்போது அதுக்கு கொஞ்சம் வீக் ஆகும்போது இதை பிடிச்சி அதை சாப்பிட்றோம். நமக்கு அசைவ பூச்சி அதிகம் ஆகும்போது நமக்கு சைவ பூச்சி குறைஞ்சிரும், அப்போ மரங்களையும் தாக்குறதில்லை. இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அதிகம் நாங்கள் மருந்து இந்த பூச்சி விரட்டி தான் அடிச்சுக்கிட்டுருக்கோம். அதே மாதிரி மண் வளமும் கூடிக்கிட்டு இருக்குது, அப்புறம் காய்ப்பு திறன் அதிகமாகிட்டே இருக்குது வருஷ வருஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மண் வளம் கூடுறது காய்ப்பு அதிகிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வறட்சியும் தாங்குது, அது இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா மழை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதுக்கெல்லாம் இந்த இயற்கை முறை விவசாயம் ரொம்ப ரொம்ப நமக்கு கை கொடுக்குது.
இதில் ஊடுபயிர் எதுவும் சாகுபடி பண்ணலாங்களா?
ஊடுபயிர் நாங்கள் போட்டிருக்கோம், இதில் நாவல் உள்ளே போட்டிருக்குறோங்க, சப்போட்டா போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பெரிய லாபம் வருமானம் எதுவும் இல்லை, அதனால் நெல்லி தான் மெயின் பயிராக வச்சுக்கிறதுங்க.
சரிங்க, இந்த நெல்லிக்காய் ஒரு அருமையான மருத்துவ குணங்கள் நிறைந்த, இதை வந்து தினம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது, எந்தெந்த வகையிலலாம் அது நமக்கு வந்து நம்ம உடல்நலத்தை காக்கிறதுல வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதே மாதிரி அந்த வளம் குறைந்த மண்ணாக இருந்தாலும் அதில் எப்படி நல்ல சிறப்பான முறையில் இதை சாகுபடி பண்ணி மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விவரங்களும் நிறையா சொன்னீங்க. நம்ம நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம். நேர்களே, இதுவரைக்கும் ராஜேந்திரன் அவங்க நெல்லி சாகுபடி பற்றி தன்னுடைய அனுபவங்களெல்லாம் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த நெல்லியை வந்து சாகுபடி செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றி அதை சந்தைக்கு கொண்டு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் உறுதியாகுது. விளைபொருட்கள் அதிகமான வரத்து இருக்கும்போது இயல்பாகவே சந்தையில் பார்த்திங்கன்னா விலை குறைஞ்சி போகும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம அதை மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் போது நீண்ட நாள் அதை சேமித்து வச்சுருக்கவும் முடியும். அதே சமயம் அந்த மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் நல்ல விலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ராஜேந்திரன் அவங்க சொன்ன மாதிரி எந்த பொருள் நம்ம உற்பத்தி பண்ணாலுமே அதை வந்து தகுந்த முறையில் மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றி நாமளே சந்தைக்கு கொண்டு போகும்போது நமக்கு நிச்சயமான ஒரு லாபம் கிடைக்கும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் dee@tnau.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியையும் பயன்படுத்தலாம். 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டும் உங்களது கருத்துக்களை நீங்கள் எங்கள் கிட்ட சொல்லலாம்.